கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். நினைவு கூறுதலின் தியானங்கள் தமிழாக்கம் ரெஃபரன்ஸ் 2771. பாடத்தின் தலைப்பு கர்த்தருடைய ராபோஜனம். பக்கம் 53 56 முடிய மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26:17-30 வசனங்கள் முடிய என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:19 வசனம். கர்த்தருடைய ராபோஜனத்தினுடைய அர்த்தம் மற்றும் அது ஆசரிக்கப்படுவதற்கான சரியான வேளை தொடர்புடைய விஷயத்தில் கிறிஸ்தவ மண்டலம் எங்கும் பல்வேறு கருத்துக்கள் காணப்படுகின்றன. இது யூதருடைய பஸ்காவுக்கான நிஜமாக நிறுவப்பட்டது என்ற உண்மையினை பெரும்பாலான கிறிஸ்தவ மாணாக்கர்கள் அடையாளம் கண்டு கொண்டுள்ளனர். பழமை மிக்க சபைகளாகிய ரோமன் மற்றும் கிரேக்க கத்தோலிக்க சபைகள், எபிஸ்கோப்பல் சபைகள் முதலான சபைகளில் நமது கர்த்தருடைய மரணத்தை அதன் ஆண்டு நிறைவு நாளில் ஆண்டுதோறும் நினைவு கூறுதலாக ஆசரிப்பதற்கான பிரயாசம் எடுக்கப்பட்டது. ஆரம்பத்தில் இவ்வாசரிப்பானது யூதருடைய கணக்கிடுதலின்படி யூதருடைய முதல் மாதமாகிய நீசான் மாதத்தில், அதாவது யூதர்கள் நிழலான பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்த நாளாகிய 14 என்று ஆசரிக்கப்பட்டு வந்தது. பின்னரோ நமது கர்த்தருடைய மரணத்தை குறிப்பிட்ட காலப்பகுதியில் வரும் வெள்ளி அன்றும், அவரது உயிர்த்தெழுதலை ஞாயிறு அன்றும், அதாவது புனித வெள்ளி என்றும் ஈஸ்டர் ஞாயிறு என்றும் ஆசரிப்பதற்கு வசதியாக கணக்கிடும் முறைமையில் மாற்றங்கள் செய்யப்பட்டன. கிறிஸ்தவ மண்டலத்தில் பின்வந்த பிரிவினர்கள் மத்தியில் இவ்வழக்கமானது நடைமுறையில் இல்லாமல் போயிற்று. மற்றும் அநேகமாக இதற்கு காரணம் முடிந்த மட்டும் புராட்டஸ்டன்ட் வழக்கங்களுக்கும் ஆசரிப்புகளுக்கும் கத்தோலிக்க வழக்கங்களுக்கும் ஆசரிப்புகளுக்கும் இடையே அதிகமான வேறுபாட்டினை காண்பிப்பதற்கேயாகும். இதன் விளைவாக பெரும்பான்மையான புராட்டஸ்டன்டர்கள் கர்த்தருடைய ராபோஜனத்தை யூதருடைய பஸ்காவுடன் தொடர்பு படுத்தி பார்க்கவும், வருடந்தோறும் நீசான் மாதம் 14 ஆசரிக்கப்படுகின்றதான யூதருடைய ஆட்டுக்குட்டியின் மரணமானது இந்நிழலுக்கு நிஜமாகவும் இந்நிழலினுடைய நிறைவேறுதலாகவும் காணப்படுகின்றதான நமது கர்த்தர் இயேசுவினுடைய மரணத்திற்கு நிழலாக காணப்படுகின்றது என்ற உண்மையினை உணர்ந்து கொள்வதற்கும் தவறி போகின்றவர்களாக காணப்படுகின்றனர். இப்படியாக கவனிக்க தவறிப்போன விஷயத்தில் இவர்கள் முற்றிலும் பொறுப்பிலிருந்து விலக முடியாது. ஏனெனில் பழமை மிக்க சபைகளானது நமது கர்த்தருடைய மரணத்தை அதன் ஆண்டு நிறைவு நாளில் கொண்டாடின போதிலும் இவர்கள் நினைவு கூறுதலுக்கு ஒத்திருக்கின்ற, ஆனால் வேத வாக்கியங்களினால் அங்கீகரிக்கப்படாது மற்றும் நிழலுக்கு பொருந்தாததுமான மற்ற சடங்குகளை அறிமுகப்படுத்தினார்கள் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு, சாதாரணமான கத்தோலிக்கன் ஒருவனுடைய மற்றும் புராட்டஸ்டண்டினன் ஒருவனுடைய மனதிற்கு கத்தோலிக்க பூசை பலியானது நமது கர்த்தருடைய மரணத்திற்கான நினைவு கூறுதலாக மாத்திரமே தோன்றுகின்றது. ஆனால் இது அதனுடைய உண்மையான அர்த்தம் இல்லை. திருவலியானது இறையியல் கண்ணோட்டத்தின்படி சரியாய் புரிந்து கொள்ளப்பட்டால் அது ஒரு புதிய பலியே ஒழிய கல்வாரியில் இடம்பெற்றதான ஒரே பலியினுடைய நினைவு கூறுதல் அல்ல. இதை கர்த்தருடைய ராபோஜனத்தின் அடிக்கடியான ஆசரிப்பு என்று தவறாய் புரிந்து கொண்ட புராட்டஸ்டண்டினர்கள் ஆரம்ப காலங்களிலிருந்தே நினைவு கூறுதல் ராபூஜனமானது வசதிக்கேற்ற காலங்களிலெல்லாம் ஆசரிக்கப்பட்டு வருகின்றதென நம்புகிறவர்கள் ஆகிவிட்டனர். எனினும் இக்காரியம் தொடர்புடைய விஷயத்தில் புராட்டஸ்டண்டினர்கள் மத்தியில் பல்வேறு வகையான கருத்துகள் நிலவுகின்றதை நாம் காண்கின்றோம். ஒவ்வொருவரும் தாங்கள் விரும்புவதற்கேற்ப நலமானது என்று எண்ணுகிறதற்கேற்ப சிலர் வாரந்தோறுமாகவும், சிலர் மாதந்தோறுமாகவும், சிலர் காலாண்டு தோறுமாகவும் ஆசரித்து வருகின்றனர். இம்மாதிரியான ஒழுங்கினங்களானது கர்த்தரினாலோ அல்லது அப்போஸ்தலர்களினாலோ ஏற்படுத்தப்படவில்லை என்றும், நமது கர்த்தர் இதை இதற்கே உரிய ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வருடத்தின் ஒரு குறிப்பிட்ட நாளில் நிறுவினார் என்றும், இதை நினைவு கூறும் போதெல்லாம் என்ற வார்த்தைகளானது அப்பத்தையும் பாத்திரத்தையும் மாத்திரம் சுட்டி காட்டாமல் இந்நிகழ்வு ஆசரிக்கப்படுகின்றதான வேளையையும் சுட்டி காட்டுகின்றதா இருக்கின்றது என்றும் நாம் நம்புகின்றோம். திருப்பலி பற்றின ரோமன் கத்தோலிக்க உபதேசத்தை குறித்து விவரமாய் விளக்குவதற்கு நாம் இங்கு முற்பட போவதில்லை. மாறாக திருப்பலியானது எந்த விதத்திலும் கிறிஸ்தவனுடைய உண்மையான பலிக்கான நினைவு கூறுதல் ஆசரிப்பு இல்லை என்று நாம் ரோமன் அல்லது கிரேக்க கத்தோலிக்கர்களுக்கு மிலேனியல் டான் தொகுதி 3:98-104 வரையிலான பக்கங்களில் குறிப்பிட்டதை மாத்திரமே நம்முடைய வாசகர்களுக்கு இங்கு மேற்கோள் இடுகின்றோம். கடந்த கால பாவங்களுக்கு கிறிஸ்துவனுடைய முதல் பலியானது போதுமானதாய் இருக்கின்றதே ஒழிய அதற்கு பின்னுள்ள பாவங்களுக்கு போதுமானதல்ல என்றும் ஒவ்வொரு தருணங்களிலும் கிறிஸ்துவை புதிதாய் உண்டாக்குவதற்கும் ஏதேனும் குறிப்பிட்ட பாவத்திற்கென அல்லது பாவங்களுக்கென கிறிஸ்துவை புதிதாய் பலி செலுத்திடுவதற்கும் முறையாய் ஏற்படுத்தப்பட்டதான கண்காணிகளுக்கும் குருக்களுக்கும் தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கின்றார் என்றும் இவ்வுபதேசத்தினால் வலியுறுத்தப்படுகின்றது. ஹைமாஸ் பாடல் பூசை என்பது ஒரு நபருடைய குறிப்பிட்ட பாவங்களுக்கானது. லோமாஸ் சாதாரணமான பூசை என்பது சபையாருடைய பொதுவான பாவங்களுக்கானது ஆகும். குருவினுடைய ஆசிர்வாதமானது சாதாரணமான மெல்லிய அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் கிறிஸ்தனுடைய நிஜமான சரீரமாகவும் இரத்தமாகவும் மாற்றி விடுகின்றது என்றும் இப்படியாக கிறிஸ்து பல்லாயிரமான குருமார்களால் ஒவ்வொரு வருடமும் பல்லாயிரம் முறை மீண்டும் மீண்டுமாக உண்டாக்கப்பட்டு பல்லாயிரம் பாவங்களுக்காக மீண்டும் மீண்டுமாக பலி செலுத்தப்படுகின்றார் என்றும் கத்தோலிக்க மார்க்கமானது வலியுறுத்தி கூறுகின்றதாயிருக்கின்றது. இவைகள் அனைத்துமே முற்றிலுமாக கிறிஸ்தவத்திற்கு எதிரானது என்று நாம் மறுப்பு தெரிவிக்கின்றோம். மற்றும் பெரும்பான்மையான பாரம்பரியமான புராட்டஸ்டன்டர்கள் தங்கள் மனப்பூர்வமான ஒப்புதலை நம்முடைய இந்த மறுப்பிற்கு கொடுப்பார்கள். எனினும் புதிய புராட்டஸ்டன்ட் பிரிவினர்களை உருவாக்கினவர்கள் இக்காரியத்தை கவனிக்க தவறிவிட்டனர் என்பது அவர்கள் பழமையான சபைகளில் திருப்பலி அடிக்கடி ஏறெடுக்கப்படும் காரியத்தை தாங்கள் கர்த்தருடைய ராபோசனத்தை அடிக்கடி நினைவு கூறும்படியாக ஆசரிப்பதற்கு காரணமாக பயன்படுத்துகையில் தெளிவாகுகின்றது. எனினும் திருவலியில் இடம்பெறுவது போன்று மிகவும் அடிக்கடி ஆசரிக்கும் காரியமானது ஞானமற்றதாகவும் நன்மை பயக்காததாகவும் இருக்கும் என பெரும்பான்மையான புராட்டஸ்டண்டினர் அறிந்தவர்களாக காணப்படுகின்றனர். ஆகையால் பெரும்பான்மையானவர்கள் வருடத்திற்கு 3 அல்லது 4 முறை மாத்திரம் அதுவும் இப்படியாக செய்வதன் மூலம் அவ்வாசரிப்பில் பங்கெடுக்கும் அனைவருக்கும் அது மிகுந்த தாக்கத்திற்குரியதாகவும் பயபக்திக்குரியதாகவும் காணப்படும் என்ற நம்பிக்கையில் ஆசரிக்கப்படுகின்றது. ஆனால் நம்முடைய கர்த்தருடைய மரணத்தை அதன் ஆண்டு நிறைவு நாளில் ஆசரிப்பதாகிய ஆதி முறைமையே இன்னும் அதிக பயபக்திக்குரியதாக இருக்கும் என நாம் எண்ணுகின்றோம். இது தவிர ஆதி முறைமைக்கு வேறெந்த முறைமைகளுக்கும் இல்லாத வேத வாக்கியங்களின் ஒப்புதல் காணப்படுகின்றது என்றும் நாம் வலியுறுத்துகின்றோம். வேத வாக்கியங்களை அடிப்படையாக கொண்டு சொல்லப்படும் வேறு சில தவறான கருத்துக்கள். நமது கர்த்தருடைய மரணத்தை ஒவ்வொரு கர்த்தருடைய நாளிலும் ஒவ்வொரு வாரத்தின் முதல் நாளிலும் ஆசரிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டவர்களாகிய நமது பிளைமவுத் சகோதரரும் டிசைப்பிள் நண்பர்களும் பெரிய தவறுக்குள் விழுந்துள்ளதாக நமக்கு தோன்றுகின்றது. இப்படியாக ஆசரிப்பதில் உள்ள பொருத்தமின்மையானது பல்வேறு வழிகளில் வெளிப்படுகின்றதா இருக்கின்றது. முதலாவதாக இவர்கள் முற்றிலும் வேறுபட்டதும் சந்தோஷத்திற்குரிய ஈஸ்டர் தருணமும் ஆகிய நமது கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை நினைவு கூறும் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையன்று கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறுகின்றனர். நாளினுடைய முக்கியத்துவத்தினை பார்க்க தவறிப்போன இவர்கள் நாளினுடைய வேளை நேரம் தொடர்புடைய விஷயத்தை பார்க்க தவறுவதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஆதியில் நிறுவப்பட்டதான நினைவு கூறுதலானது இரவில் பங்கெடுக்கப்பட்டது. ஆனால் காலையிலோ அல்லது பிற்பகலிலோ அதை நினைவு கூறும் வழக்கம் இப்பொழுது இவர்களிடத்தில் நிலவுகின்றது. இந்த கிறிஸ்தவ நண்பர்கள் வாரந்தோறும் ஆசரிக்கும் இந்த தங்கள் வழக்கத்தினை காரணம் ஏதுமின்றி ஏற்படுத்தி கொண்டார்கள் என்று நாம் எண்ணிவிடக் கூடாது. ஆனால் இவர்கள் முன்வைக்கும் காரணங்களை நாம் பார்க்கையில் அவைகள் போதுமானவைகளாய் இல்லை என்று காண்கின்றோம். இவர்கள் வலியுறுத்துவது என்னவெனில், சீஷர்கள் வாரத்தினுடைய நாளிலும்
அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். நினைவு குறுதலின் தியானங்கள் தமிழாக்கம். பாடத்தின் தலைப்பு கர்த்தருடைய ராபோஜனம். பக்கம் 56-59 முடிய கர்த்தருடைய ராபோஜனத்தின் முதலாம் ஆசரிப்பு. நம்முடைய இந்த பாடமானது முதலாம் நிறுவுதலை நமக்கு சுட்டி காண்பித்து, அது பஸ்கா ஆரம்பிப்பதற்கு முந்தின நாளில், அதாவது நீசான் மாதம் 14 ஆசரிக்கப்பட்டது என்று சுட்டி காட்டுகின்றதா இருக்கின்றது. பஸ்கா தொடர்புடையதான நியாயப்பிரமாணமானது மிகவும் துல்லியமான விவரங்களை கொடுத்ததாய் இருந்தது. ஆட்டுக்குட்டியானது நீசான் மாதம் 10 வீட்டிற்குள்ளாக கொண்டு போகப்பட வேண்டும் மற்றும் 14 அடிக்கப்பட்டு 15 விடியலுக்கு முன்னதான இரவிலே புசிக்கப்பட வேண்டும். நிஜத்தில் இயேசு தம்மை 10 என்று அந்த ஜாதியின் இடத்திற்கு முன்வைத்தார். ஆனால் அவரது உண்மையுள்ளவர்களாகிய சிலரை தவிர மற்றபடி அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்வதற்கு மறுத்தார்கள். மற்றும் 14 என்று அவர் சிலுவையில் அறையப்பட்டார். அவர் சிலுவையில் அறையப்பட்டதான அதே யூத நாளில்தான் நம்முடைய இந்த பாடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதான பஸ்காவை அவர் புசித்தார் மற்றும் பிற்பாடு அவர் காட்டி கொடுக்கப்பட்டார். யூதர்களுடைய நாளானது சூரிய அஸ்தமனத்துடன் ஆரம்பித்து அடுத்த சாயங்காலம் வரை நீடிக்கின்றது. பதிவுகளை வைத்து பார்க்கும்போது நமது கர்த்தரும் அவரது சீஷர்களும் யூதர்கள் பொதுவாய் புசித்ததான நாளுக்கு முந்தின நாளில் பஸ்கா ராபோஜனத்தை புசித்தார்கள் என்பதில் சந்தேகமில்லை. ஏனெனில் யோவானுடைய சுவிசேஷத்தில் நமது கர்த்தர் பஸ்காவை புசித்த பிற்பாடு பிலாத்துவிற்கு முன்னிலையில் அவரது அரண்மனையில் காணப்படுகையில் அவரை குற்றப்படுத்தினவர்களாகிய பரிசேயர்கள் பஸ்காவை இன்னும் புசிக்கவில்லை என்றும், அவர் சிலுவையில் அறையப்பட்ட பின்னர் சாயங்காலம் வரையிலும் அவர்கள் புசிப்பதில்லை என்றும் நாம் வாசிக்கின்றோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 18:28. யோவான் எழுதின சுவிசேஷம் 19:14. நமது கர்த்தர் தம்முடைய சீஷர்களிடத்தில், நான் பாடுபடுவதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாய் இருந்தேன் என்று கூறினதாக ஒரு சுவிசேஷகர் பதிவு செய்கின்றார். இது அவர் ஒரு யூதனாக முழுமையாகவும் நியாயப்பிரமாணத்தின்படியாகவும் அனுசரிப்பதற்கு கடமைப்பட்டிருந்த யூத சடங்கினுடைய அவரது கடைசியான ஆசரிப்பாய் காணப்பட்டது. நமது கர்த்தரும் சீஷர்களும் 14 எந்த குறிப்பிட்ட மணிவேளையில் பஸ்காவில் பங்கெடுத்தார்கள் என்பதை நாம் திட்டவட்டமாய் அறிய முடியாது. எனினும் பஸ்காவை புசித்த பிற்பாடு அநேகமாக நடு இரவுக்கு சமீபமாக நமது கர்த்தர் தம்முடைய சொந்த மரணத்திற்கான புதிய நினைவு கூறுதலை, கர்த்தருடைய ராபோஜனத்தை நிறுவி இருக்க வேண்டும். நியாயப்பிரமாணத்தினுடைய பஸ்கா ராபோஜனத்திற்கு பதிலாக இதை நிறுவினார் மற்றும் இதை குறித்து தம்முடைய பின்வரும் வார்த்தைகளில் குறிப்பிட்டார். ஆகையால் நீங்கள் இதை செய்யும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இதை என்பது நிஜமான ஆட்டுக்குட்டியை, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியை அடையாளப்படுத்துகின்றதா இருக்கின்றது. மற்றும் இதை செய்வது என்பது அப்பத்தை பிற்பதும் திராட்சைப்பழ ரசத்தை பானம் பண்ணுதலும் நமது கர்த்தருடைய மரணத்தை தெரிவிக்கின்றதா இருக்கின்றது. இது நிழலில் இடம்பெற்ற மரணத்தை தெரிவிப்பதில்லை. ஏனெனில் நிஜமானது இப்பொழுது வந்துவிட்டது மற்றும் இதே நாளில் இன்னும் சில மணி நேரங்களுக்கு பிற்பாடு அவர் கொல்லப்பட போகின்றார், சிலுவையில் அறையப்பட போகின்றார். இப்படியாக நமது கர்த்தர் புதிய நிறுவுதலுக்காக தம்முடைய சபைக்காக ஆழமான மற்றும் விரிவான அஸ்திபாரம் இட்டார் மற்றும் இதை யூத நிழலிலிருந்து பிரித்து காண்பிக்கும் வண்ணமாக விசுவாசிகளுக்கு தம்மை நிஜம் எனவும் இதில் அடங்கும் மேலான அர்த்தத்தையும் சுட்டி காண்பித்தார். உண்மையான இஸ்ரேலர்கள் அனைவரும் பார்வோனிடம் இருந்ததும் இல்லாமல் பார்வோனின் நிஜமாகிய சாத்தானிடம் இருந்து விடுதலை அடைவதே தேவனுடைய ஜனங்களில் முதல் பேரானவர்கள் அனைவரும் மரணத்தினின்று திரளான ஜீவனுக்கு, அதாவது நித்தியமான ஜீவனுக்குள் விடுவிக்கப்படுவதே மேலான அர்த்தமாய் காணப்படுகின்றது. நிழலை தெளிவாய் பார்க்கின்றவர்களால் நிஜம் கடந்து வருவது வரையிலும் நிழலினால் கடந்து போக முடியாது என்றும், பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய அடிக்கப்படுதலுக்கான நிஜமானது அதன் ஆண்டு நிறைவு நாளில், அதாவது நீசான் மாதம் 14 தேதியில் நிகழ வேண்டும் என்றும் உணர்ந்து கொள்ள முடியும். ஆகையால் தான் அவருடைய வேலை இன்னும் வராதபடியினால் ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை என்பதாக வேத வாக்கியங்களில் இடம்பெறுகின்றது. யோவான் எழுதின சுவிசேஷம் 7:30 யோவான் எழுதின சுவிசேஷம் 8:20 தேவன் இக்காரியங்களையெல்லாம் முன்கூட்டியே அறிந்திருந்தார் மற்றும் இது சம்பந்தமான அனைத்தையும் அவர் முன்னேற்பாடு பண்ணியிருந்தார் மற்றும் நிழலானது இவைகளை மிக தெளிவாய் குறிப்பிடுகின்றது. நாம் இனி நிழலை ஆசரிப்பதில்லை. நிழலினுடைய இடத்தில் தேவ ஆட்டுக்குட்டியினுடைய நிஜமான பலி இடம்பெற்றது என்று நம்பி கிறிஸ்தவர்கள் என நாம் நிஜத்தினுடைய நினைவு கூறுதலாக இதை செய்கின்றோம். ஏனெனில் அப்போஸ்தலன் கூறுவது போன்று நம்முடைய பஸ்காவாகிய ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே, ஆதலால் பண்டிகையை ஆசரிக்க கடவோம். 1 Corinthians 5:7-8 நிழலான சுடப்பட்ட ஆட்டுக்குட்டியாகிய பஸ்கா ராபோஜனத்தை கர்த்தரும் அப்போஸ்தலர்களும் புசித்து கொண்டிருக்கையில் நமது கர்த்தர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்றார். இதை நமது கர்த்தர் கூறினபோது அவர் ஆவியில் கலங்கினதாக, உணர்வினை வெளிப்படுத்தினதாக யோவான் நமக்கு தெரிவிக்கின்றார். தம்முடைய மரணம் தொடர்புடையதான உண்மைகளையும் விவரங்களையும் அவர் முன்னமே அறிந்திருந்தபடியால் அவர் காட்டி கொடுக்கப்படுகிற காரியமானது அவரது இந்த மன உணர்வுக்கு காரணமாய் இருந்திருக்காது என்பதில் நமக்கு நிச்சயமே. அவரது துக்கத்திற்கான காரணமானது தம்மால் மிகவும் பரிவோடு காக்கப்பட்டவர்களிலும் பராமரிக்கப்பட்டவர்களிலும் ஒருவன் இப்பொழுது நன்றியற்றவனாகவும் பரிசுத்தமற்றவனாகவும் போவது குறித்த சிந்தனையே ஆகும் என நாம் நியாயமாய் அனுமானிக்கின்றோம். அவரது துக்கம் யூதாசுக்காகவே என்பது உறுதியே. அவர் இப்படி கூறினது நிமித்தமாக சீஷர்கள் ஆண்டவரே நானோ என்ற கேள்விகளை கேட்டனர். கிரேக்க வார்த்தையினுடைய அர்த்தத்தின்படி பார்க்கையில் கேள்வியின் அர்த்தம் என்னவெனில், ஆண்டவரே நீர் என்னையா குற்றம் சாட்டுகின்றீர், இது நான் இல்லை அல்லவா என்பதாகும். சீஷர்கள் அனைவரும் கூட துக்கமடைந்தார்கள். அநேகமாக இந்த வேளையில் உள்ள இந்த அனுபவத்திலும் கூட அவர்கள் கடந்து போக வேண்டியிருந்தது. ஏனெனில் இவைகள் எல்லாம் அவர்களுக்கு முன்பாக காணப்படுகின்ற சோதனையான காலங்களுக்கென அவர்களை ஆயத்தப்படுத்தத்தக்கதாக அவர்களுக்கு அவசியமாய் காணப்பட்டது என்பது நிச்சயமே. மற்றவர்களோடு கூட இதே கேள்வியை யூதாசும் கேட்டார். ஏனெனில் இப்படியாக கேட்கவில்லை எனில் அது தனது குற்றத்தை தானே ஒப்புக்கொள்வதை குறிப்பதாகிவிடும். தாம் துணிக்கையை தோய்த்து யாருக்கு கொடுப்பாரோ அவனே என்பது நமது கர்த்தருடைய பதிலாக காணப்பட்டது. மற்றும் அவர் துணிக்கையை தோய்த்து யூதாசுக்கு கொடுத்தார் மற்றும் யூதாசும் வாங்கின பின் வெளியே போனார். யோவான் எழுதின சுவிசேஷம் 13:25-30 முடிய இந்த நிகழ்வுகள் அனைத்தும் யூதாசினுடைய இருதயத்தை கரைய பண்ணி எல்லாம் முடிந்து போவதற்கு முன்னதாக அவர் தனது போக்கை மாற்றிக்கொள்ள வழி நடத்தப்படுவதற்கு பதிலாக வாதைகளை நிறுத்துவதன் மூலம் பார்வோனுக்கு பாராட்டப்பட்டதான தெய்வீக இரக்கமானது பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினது போல யூதாசுக்குள்ளும் வெறுப்பின் தீய நினைவின் ஆவி உண்டானது.